அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 17. அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். அங்கே யூதர்களுக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அங்கு போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களோடு பேசி, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கவும் வேண்டுமென்றும், நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் வேத வாக்கியங்களிலிருந்து காண்பித்தான். அவர்களில் சிலரும், பக்தியுள்ள கிரேக்கர்களில் அநேகரும், கணம் பெற்ற பெண்களில் அநேகரும் விசுவாசித்து பவுல் சீலாவிடம் சேர்ந்து கொண்டார்கள். விசுவாசிக்காத யூதர்கள் வைராக்கியத்தோடு பொல்லாத மனிதர்கள் சிலரை சேர்த்துக்கொண்டு பட்டணத்தில் கலவரம் உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை சுற்றி வளைத்து அவர்களை பட்டணத்து மக்களிடம் இழுத்து கொண்டு வர பார்த்தார்கள். அவர்கள் அங்கு இல்லாததால் யாசோனையும் சில சகோதரர்களையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள், இவர்களை யாசோன் தன் வீட்டில் சேர்த்து கொண்டான், இவர்கள் எல்லோரும் இயேசு என்னும் வேறு ஒருவனை ராஜா என்று சொல்லி பேரரசனுடைய கட்டளைகளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று சத்தமிட்டு, இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த மக்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவரிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள். அன்று இரவிலே சகோதரர்கள் பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சென்று யூதர்களுடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்து மக்கள் வசனத்தை ஆர்வத்தோடு ஏற்றுக்கொண்டு, விஷயங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை விட நற்பண்பு உடையவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகரும் கிரேக்கர்களில் கணம் பெற்ற அநேக ஆண்களும் பெண்களும் விசுவாசித்தார்கள். பெரோயாவிலும் வேத வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்களுக்கு தெரிந்தபோது அங்கேயும் வந்து மக்களை தூண்டிவிட்டார்கள். உடனே சகோதரர்கள் பவுலை கடல் வழியாக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் திமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். பவுலை கூட்டிச் சென்றவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் கூட்டிக் கொண்டு போனார்கள். அங்கே பவுல் சீலாவையும் திமோத்தேயையும் சீக்கிரமாக என்னிடம் வரச் சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லி அனுப்பினான். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கும் போது அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை பார்த்து தன் மனதில் அதிக வைராக்கியம் கொண்டு ஜெப ஆலயத்தில் யூதர்களோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தையில் பார்ப்பவர்களோடும் தினமும் பேசிக்கொண்டிருந்தான். அப்பொழுது எப்பிக்கூரர்களும் ஸ்தோயிக்கர்களுமான ஞானிகளில் சிலர் அவனோட கூட வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனைப் போல இருக்கிறான் என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு போதித்ததினால் அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு கூட்டிக் கொண்டு போய், நீ சொல்லுகிற இந்த புதிய உபதேசம் என்ன என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? நீ சொன்ன அநேக வினோதமான காரியங்களை எங்களுடைய காதுகளில் கேட்டோம், அதன் விளக்கம் என்ன என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்து மக்கள், அங்கே தங்குகிற வெளி மக்கள் எல்லோரும் வினோதமான காரியங்களை சொல்லுவதிலும் கேட்பதிலுமே தங்களுடைய நேரத்தை செலவழித்தார்கள். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனே பட்டணத்தாரே, எல்லா காரியத்திலும் உங்களை அதிக பக்தி உள்ளவர்களாக பார்க்கிறேன். எப்படி என்றால், நான் சுத்தி திரிந்து உங்களுடைய ஆராதனைகளை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை பார்த்தேன்.
நீங்கள் அறியாமல் ஆராதனை செய்கிற அவரையே
நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆண்டவர் தமக்கு ஏதாவது தேவை என்றால் மனிதர்கள் கைகளினால் பெற்றுக்கொள்வதில்லை. மனித இனமான எல்லா மக்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே உண்டாக்கி பூமியெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருக்கும் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய அவரை மக்கள் தடவியாவது தேடி கண்டுபிடிக்கும்படி அப்படிச் செய்தார். அவர் தம் ஒவ்வொருவருக்கும் அருகில் உள்ளார். ஏனென்றால் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்களுடைய புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய வம்சத்தார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய வம்சமாக இருப்பதினால் மனிதனுடைய யோசனையினாலும் சித்திர வேலையினாலும் உருவாக்கின தங்கம், வெள்ளி, கல் ஆகியவற்றிற்கு தெய்வம் ஒப்பாவார் என்று நாம் நினைக்கக்கூடாது. மக்களின் அறியாமையின் நாட்களை தேவன் பார்க்காதவர் போல இருந்தார். இப்பொழுது மனம் மாற வேண்டும் என்று எல்லா மனிதர்களுக்கும் கட்டளையிடுகிறார். ஒரு நாளை குறித்திருக்கிறார்.
அந்த நாளிலே அவர்
தாம் நியமித்த மனிதனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார். அந்த மனிதனை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். மரித்தவர்களின் உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் சொல்வதை அவர்கள் கேட்டபோது சிலர் கேலி செய்தார்கள். சிலர், நீ சொல்லுகிறதை வேறொரு நாளில் கேட்போம் என்றார்கள். எனவே பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். சிலர் பவுலோடு சேர்ந்து கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு பெண்ணும் வேறு சிலரும் இருந்தார்கள்.